யோசுவா 7வது அதிகாரம் உங்க பைபிள்ல நீங்க திறந்து வச்சுக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தையில சில பகுதிகள் வந்து நம்ம படிக்கும் போது நமக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கிற பகுதிகள், பல பகுதிகள் அப்படி இருக்கு. இன்னும் சில பகுதிகள் வந்து நம்ம படிக்கும் போது நம்மள நடுநடுங்க வைக்கிற பகுதிகள் சில பகுதிகள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம நடுநடுங்க வைக்கிற ஒரு பகுதியைத்தான் நம்ம கொஞ்ச நாளா படிச்சுட்டு வரோம். ஒரு 3-4 வாரமா அதை நம்ம படிச்சுட்டு வரோம். அதுல கொஞ்சம் நேரம் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஏன்னா முக்கியமா இதை நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த பகுதி நம்ம ஏற்றுக்கொள்றோமோ ஏற்றுக்கொள்றது இல்லையோ, நம்ம நம்புறோமோ நம்புறது இல்லையோ, இந்த பகுதி திருப்பி 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 நம்ம மனசுல பதிகிற மாதிரி நமக்கு என்ன சொல்ல பாக்குதுன்னா, மறைந்திருக்கிற பாவம் வைத்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனோ ஒரு சபையோ ஆண்டவர் ஒரு காலம் ஆசீர்வதிப்பது அல்ல இல்லைங்களா. திருப்பி திருப்பி இது நமக்கு இந்த இடன்சில் மறைந்திருக்கிற பாவத்தை வைத்திருக்கிற ஒரு கிறிஸ்தவனையோ ஒரு சபையோ ஆண்டவர் ஒரு காலம் ஆசீர்வதிப்பது இல்லை என்றத நமக்கு திருப்பி திருப்பி நம்ம மைண்ட்ல பதிய வைக்கணும்னு இந்த பகுதி பாக்குது. அதை நம்ம பார்த்துட்டு வரோம். அதை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பார்ப்போம். இஸ்ரவேல் ஜனங்க கானான் தேசத்தை அவர்கள் ஆள் சுதந்திரிக்கணும்னு போகும்போது, அது சுதந்திரிக்கிறது வந்து அவங்க மிலிட்டரி பவர்ல அவங்க சுதந்திரிக்க போறது இல்லை. அவங்களுக்கு மிலிட்டரி பவர் அவ்வளவு இல்லவே இல்லை. அவ்வளவு பெரிய தேசத்தை சுதந்திரிப்பதுக்கு ஒரே காரணம் வந்து கடவுளுடைய பவர்னால, கடவுள் தன்னுடைய வல்லமைனால தான் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொடுக்க போறார். அந்த கடவுளுடைய பவர் எப்பத்தான் வெளிப்படும், எப்பெல்லாம் தன்னுடைய ஜனங்கள் விசுவாசத்தோடு அந்த தேவனுக்கு கீழ்படுகிறாங்களோ அந்த ஜனங்களுக்கு மத்தியில் கடவுளுடைய வல்லமையான பவர் வெளிப்படும். அது இவங்களுக்கு இது அதான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு இல்லைங்களா. இவங்க விசுவாசத்தோடு கீழ்படியணும், அப்போ ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை வெளிக்காட்டுவார். விசுவாசம் எப்பவும் கீழ்படுதலை கொண்டு வருது, அவிசுவாசம் கீழ்படியாமையை கொண்டு வருது. நம்ம பார்க்கிறோம் இங்க என்ன ஆச்சு, ஆக்கானுடைய ஒரு பாவத்தை பத்தி பார்க்கிறோம். ஆக்கானுடைய பாவம் ஒரு மனுஷனுடைய பாவம் தான், தேவ ஜனங்களுக்கு மத்தியில் ஒரு மெம்பரா இருக்கிற ஒரு மனுஷனுடைய பாவம். ஆனா அந்த மனுஷன் ஒரு மனுஷனுடைய பாவம் போய் அந்த முழு கூட்டத்தையே கொஞ்சம் புளிச்சமா மற்ற கூட்டத்தையே கெடுத்த மாதிரி எப்படி கெடுத்துருச்சுன்னு பாக்குறோம். 6வது அதிகாரத்துல எவ்வளவு உயரத்துல இருந்த இஸ்ரவேல் ஜாதி, 7வது அதிகாரத்துல பார்த்தோம்னா எவ்வளவு மோசமா போய் மண்ணுல போய் விழுந்திருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா. அந்த அந்த பாதிப்பு பார்த்தோம்னா பாவத்தினுடைய எஃபெக்ட் எவ்வளவு கீழே போயிட்டாங்க. என்ன சோகம், பயங்கர வெற்றி வெற்றின்னு வந்தவங்க தோல்வி, தோல்வி அடைந்து கீழே சாஸ்டா, கடவுளுடைய கோபம் அவங்க தலைமையில நிக்குது. கோபம் நிக்கிறதுனால அகங்காரத்துல அவங்க மாம்சரீகமான சிந்தனைகளுக்கு தலைவர்கள் இடம் கொடுக்கறாங்க. தலைவர்கள் இடம் கொடுத்து அவிவிசுவாசத்துல வரல எல்லாம் சில பேர் செத்து போறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்ல சில பேர் தோல்வி அடைஞ்சு அந்த தோல்வியில அவிவிசுவாசத்துல போயிடுறாங்க. அந்த அவிவிசுவாசத்துல போய் என்ன ஆகுது, யோசுவாவுக்கே ஒரு அவிவிசுவாச மாதிரி ஒரு நிலைமாயி யோசுவாவே கடவுள்கிட்ட கோவப்படுறார். கடவுள்கிட்ட கோவம்னா கடவுள்கிட்ட சண்டை போடுற மாதிரி ஒரு ஜபம். இது கடவுளை குறித்து ஒரு கொடுமையான எண்ணங்கள் அவருக்கு வருது. இதுக்காகவா எங்களை இங்க கொண்டு வந்தீர், எங்களை சாவடிக்கணும் என்பதற்காகவா கொண்டு வந்தீர். பாருங்களேன் பாவத்தினுடைய எஃபெக்ட் பாருங்களேன், கடவுளை எப்படி கொடுமையான எண்ணங்களை கடவுளை குறித்து கொடுத்து கடவுளுடைய பராமரிப்பு கிட்ட நம்மள கோவப்பட வைக்குது. அதான் பாவத்தினுடைய எஃபெக்ட் நம்ம பார்த்துட்டு வரோம். ஆவிக்குரிய உணர்வுகளே போய் மண்ணுக்குரியவரா மாறி சுயபயம் வந்து யோசுவா என்ன சொல்றாரு, நாங்க வனாந்திரத்திலேயே இருந்தா நலமா இருந்திருக்கோமே, உலகத்திலேயே இருந்திருந்தா நலமா இருந்திருக்குமே. எவ்வளவு கீழே போயிட்டாங்கன்னு தான் பாக்குறோம் இல்லைங்களா. ரொம்ப சொர்றம் கீழே போயிட்டு பாவம் தான் அது செய்யுது. பாவம் எவ்வளவு உயர்ந்த ஆவிக்குரிய நிலையில இருக்கும் போதும் நம்மளுக்கு எவ்வளவு கீழே கொண்டு போயிருதுன்னு பார்த்து ரொம்ப சேட். அதனோட பாவத்தினுடைய கனி தேவ ஜனங்களுக்கு மத்தியில் பாக்குறோம். தொடர்ந்து என்ன பார்த்துட்டு வந்தோம், பாவத்தினுடைய சுத்திகரிப்பை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த பாவத்தை வந்து சுத்திகரிப்பது எப்படி அப்படின்னா, அந்த பாவத்துக்கு சுத்திகரிப்புக்கு ஒரு ஆயத்தமாக நம்ம என்ன பார்த்தோம், யோசுவா அந்த தோல்வியை கேள்விப்பட்ட பிறகு தான் சாஷ்டாங்கமா ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி விழுவுறதை நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் யோசுவாவுக்கிட்ட ஆண்டவர் பேசினார் இல்லைங்களா. யோசுவாவுடைய ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அவர்கிட்ட பேசி என்ன சொல்றாரு, அந்த அந்த மாதிரி சாஷ்டாங்கமா உழுவும் போது யோசுவாவுக்கு அந்த சுத்திகரிப்பின் வழி அவர் காட்டுறார். பாருங்களேன் நம்ம ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, ஏன் அப்படி நடக்குது, ஏன் தோல்விகள்னு நம்ம சாஷ்டாங்கமா ஆண்டவர்கிட்ட உழுவும் போது நம்மளை நாம் எப்படி சுத்திகரிப்பது, நம்மள எங்க தப்பா போச்சுன்றது ஆண்டவர் நமக்கு காட்டுறார். சாஷ்டாங்கமா அவருக்கு முன்னாடி உழுந்து அவர் உழுத மாதிரி தங்களை தாழ்த்தி நொறுங்குண்ட இருதயத்தோடு உழுந்த போது எங்க நீ பிரச்சனை அப்படின்றத நம்ம காட்டுறார். அதான் யோசுவாவுக்கு காட்டுறாரு, பாருங்களேன் எங்க தப்பா போனீங்க. அது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேலை அவர் குற்றப்படுத்தினதை பாக்குறோம் இல்லைங்களா. அவங்க செஞ்ச பாவத்தை அஞ்சு விதமா விவரிச்சார். எப்படி விவரிச்சாரு? நீங்கள் உடன்படிக்கையை மீறி விட்டீர்கள். என்ன ஆண்டவரே, ஒரு சின்ன பாவத்தை தானே செஞ்சோம், நம்ம பாவத்தை அப்படி பாக்குறதுல உடன்படிக்கையை மீறி விட்டீர்கள். தேவன் வந்து தன்னுடைய தன்னோடு உடன்படிக்கை செஞ்சிருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் அவர் குடியிருந்து அவர் வாசித்து அவர் ஆசீர்வதிக்கணும்னா அந்த உடன்படிக்கை டேர்ம்ஸ் போட்டிருக்கார். அதை மீறணும்னா அவர் அங்க இருக்க மாட்டார். அதான் நான் பாக்கணும், நீங்க மீறிட்டீங்க, அதனாலதான் அவங்களுக்கு தோல்வி. அந்த பாவத்தை எப்படி, சபிக்கப்பட்ட காரியத்தை உங்களோடு வைத்துக் கொண்டீர்கள், திருடினீர்கள், வஞ்சித்தீர்கள், அழிவுக்கென்று இருக்கிற காரியங்களை உங்களுடைய பண்ட பாத்திரத்துக்குள்ள வச்சுக்கிட்டீங்க. அதான் நான் பார்த்து குற்றப்படுத்தினதை பாக்குறோம். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேவன் தொடர்ந்து அவங்க கிட்ட சொல்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போறோம். ரெண்டு காரியத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்னு வந்து இப்படி எல்லாம் நடந்து போச்சு, இப்ப கடவுள் என்ன சொல்றாரு, ஜட்ஜ் என்ன சொல்றாருன்ற மாதிரி. கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஜட்ஜ் மாதிரி உட்கார்ந்து, ஒரு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு அல்டிமேட்டம்னுவாங்க, அல்டிமேட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்ல என்ன வார்த்தைன்னு எனக்கு தெரியல, யாருக்காவது தெரிஞ்சா சொல்லலாம். அல்டிமேட்டம் அப்படின்னா ஒரு ஒரு கம்பீரமான ஒரு ஃபைனல் வார்னிங், ஃபைனல் வார்னிங் அதான் அல்டிமேட்டம்ன்றது. ஃபைனல் வார்னிங் என்ன, ஒரு ஆஃபர், இதான் ஆஃபர், இது இதுக்கு இதுக்கு ஒத்துக்கிறியா, இதுக்கு ஒத்துக்கணும், அதான் ஃபைனல். இதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது, இதுக்கு நீ ஒத்துக்கணும். இதுக்கு ஒத்துக்கலனா, இதை நீ ரிஜெக்ட் பண்ணினா அதனோட விளைவுகளை நீ சந்திக்கணும். இப்போ ஒரு தேசம் இன்னொரு தேசத்துக்கு, பாகிஸ்தான் இந்தியாவுக்கு அல்டிமேட்டம் கொடுத்துச்சுன்னா, இந்த அல்டிமேட்டம் ஏத்துக்கு பேச்சுவார்த்தை எல்லாம் இல்லை, நீ நீ ஒத்துக்கணும். ஒத்துக்கலனா போர் நடக்கும், அந்த மாதிரி தான் அல்டிமேட்டம், புரியுதுங்களா? இதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை இல்லை. அந்த மாதிரி இந்த ஒன்னே இதை ஏற்றுக்கொள்ளணும், இல்லைன்னா அதனோட விளைவுகளை சந்திக்கிறதுக்கு ரெடியாயிரு அப்படின்ற மாதிரி ஆண்டவர் ஒரு அல்டிமேட்டம் கொடுக்கறத நம்ம பாக்குறோம். அல்டிமேட்டம் கொடுத்துட்டு அந்த ஜனங்களை கூட்டி சம்மன் பண்றார், எல்லாரையும் சம்மன் பண்ணி அவங்கள ஆராய்ந்து அந்த பாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு, பாவத்தை சுத்திகரிப்பதுக்கு ஒரு வழியை காட்டுறார். அதை நம்ம பார்ப்போம். அவருடைய அல்டிமேட்டம் என்ன பாருங்களேன், 12வது வசனத்தில் படிங்க.
அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள், அவர்கள் சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன், எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால்.
சரி, போதும். அந்த வசனத்தை பாத்தீங்கன்னா, அந்த 12வது வசனத்தில் தான் ஆண்டவருடைய அல்டிமேட்டம் வருது. என்ன அவருடைய அல்டிமேட்டம், என்ன சொல்றாரு பாருங்களேன். இது வந்து யோசுவா தன்னை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட இருக்கும்போது தான் ஆண்டவருடைய அல்டிமேட்டம் வருது. ரொம்ப சோகமான காரியம் என்னன்னா, பல சபைகள், ஏன் இயேசு கிறிஸ்துடைய சபை வல்லமையா இந்த உலகத்தில் அவர் வளரணும்ன்றது அவர் சித்தம், ஆனா பல சபைகள் பரிதாபமான நிலையில் இருக்கிறதுக்கு இந்த வசனம் காரணம், ரொம்ப முக்கியமான வசனம். அங்க இங்க கொடுக்கிற அல்டிமேட்டம் தான் என்ன கொடுக்கிறாரு அவரு, கவனிச்சு பாருங்க அந்த வசனத்தில், நான் உங்களோடு இருக்க மாட்டேன், புரியுதுங்களா, நான் உங்களோடு இருக்க மாட்டேன் அப்படின்றார். பயங்கரமான வார்த்தை அது. அதனோட எப்படி சொல்றாருன்னா, ஒரு 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 காஸ் அண்ட் எஃபெக்ட்னுவாங்க. காஸ் அண்ட் எஃபெக்ட்னா ஒரு காரணம், அந்த காரணத்தினால வருகிற ஒரு விளைவு, ஒரு வேறு, அந்த என்ன வேர் போடுறோமோ அந்த வேர் அந்த விதைக்கு ஏற்றபடி அந்த கனி வருதுன்ற மாதிரி, உங்களுக்கு இருக்கிற காரணம் என்ன, அது வர கனி என்ன, எது எங்க போய் முடியும் அப்படின்ற மாதிரி அந்த வசனம் வருது. பாருங்களேன், ஒரு தீர்க்க தரிசனமா அவர் சொல்றாரு எப்படி நடக்க போகுதுன்னு. அவருடைய அல்டிமேட்டம் பாருங்க, அவருடைய அல்டிமேட்டம் வந்து ஒரு காஸ் சொல்றாரு. என்ன காஸ் 12 படிங்களா, நீங்க ஏன் என்ன ஆயிட்டு இருக்க உங்களுக்கு.
அதனால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது,
இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தோல்விதான் ஆயினுது. என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அந்த நிலைமைக்கு இஸ்ரவேல் வந்தாச்சு. இதுதான் அவங்களுடைய நிலைமை, இதுதான் அவங்களுடைய கனி. இது ஏன் இப்படி வந்தார்கள் பாருங்களேன், அதான் கனி. இஸ்ரவேல்கள் தங்களுடைய சத்துருகளுக்கு முதுகை காட்டினார்கள்னா என்ன அர்த்தம், ஒரு சோல்ஜர் போய் ஒரு ஆர்மி போய் தன் சத்துருகளுக்கு முதுகு காட்டுதுன்னா என்ன அர்த்தம், ஓடி போச்சு மாத்திரம் இல்ல, அவங்க போராடுறதுக்கு அவங்ககிட்ட திறமை இல்லை, பலன் இல்லை, ஜெயிக்கிறதுக்கு பலன் இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு முதுகை காட்டினார்கள்னும் போது தோல்வியிலையும் ஒரு போர்ல வந்து தோல்வி ஒரு வீர மரணம்லாம், வீரகரமா சாவுறது இருக்கு இல்லைங்களா. சாகுற ஒரு சோல்ஜரை வந்து கடைசி வரைக்கும் போர்ல நின்று போராடி செத்தானா, அது யாருமே அந்த சோல்ஜரை தப்பா சொல்ல மாட்டாங்க. ஒரு குறிக்கோளுக்காக நின்று செத்தான். ஆனா ஒரு சோல்ஜர் திரும்பி முதுக காமிச்சு ஓடி வரானா, அதை விட ஒரு கேவலம் வேற ஒண்ணுமே இல்லை. அப்படி இஸ்ரவேல் ஆயிட்டாங்க. ஒரு போர்ல முதுக காமிச்சு ஓடி வர்றதுக்கு என்ன காரணம்? ஒரு காரணம், ஜெயிக்கிறதுக்கு என்ன தலகீழ நின்னாலும் வழியே இல்லை, அது கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஜெயிக்கவே முடியாது எந்த போர்லயும். நியாயமா ஞானமா செய்யக்கூடியது என்ன? துண்டகானும் துணியகானும் ஓடிடலாம், எங்கண்ணா திரும்பி ஓடிடலாம். அதான் ஜெயிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழியே இல்லைன்றது அவர் காட்டுறார். கோலத்தனத்தை கோலைய பயத்துல கதி கலங்கி இருக்கிறது அவர் காட்டுறாரு. பாருங்களா, அதான் அவங்களுடைய நிலம ஆயிடுச்சு. முதுகை காட்டினார்கள், கோலத்தனமா அவங்க ஓடுறாங்க. பாருங்களேன், ஒரு வேதனையான விஷயம். முதலாவது அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிச்சிச்சு? நீங்கள் கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உங்களுக்கு தருவேன், உங்களுக்கு முன்பதாக ஒரு மனிதனும் நிற்க முடியாது, அப்படி இப்படின்லாம் ஆண்டவர் சொன்ன இஸ்ரவேல் ஜனங்க எப்படி ஆயிட்டாங்க பாருங்களேன். முதுகை காட்டினாங்கன்னா ரொம்ப ஷேம்ஃபுல் திங், அப்படி ஆயிட்டாங்க. அதான் அவங்களுடைய கனி. இதுக்கு காரணம் என்ன?
அவர்கள் சாபத்திலானார்கள்.
ஏன் இது காரணம் என்னன்னா, அவர்கள் சாபத்தீடானார்கள், தீட்டுப்பட்டு விட்டார்கள். ஏன் முதுகை காட்ட முடியல? அவர்கள் தீட்டுப்பட்டு விட்டார்கள். பாருங்களேன், ஏன் தீட்டுப்பட்டு விட்டார்கள்? இவங்க செஞ்ச இந்த பாவத்தினால சாபத்தீடானதை அவர்கள் வைத்து கொண்டதுனால். பாருங்களேன், இதான் ஒரு நம்ம பார்த்துக்கணும். ஒரு சபைய ஆண்டவர், ஒரு சபை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறது வந்து போய் உலகம் எங்கும் போய் நீங்கள் போய் சுவிசேஷம் சொல்லுங்க இல்லைங்களா. நீங்கள் சபையை வளரணும். சாத்தானுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா என் சபையைத்தான் நான் வைக்க போறேன்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஒளிமுக வாசல் மேற்கொள்ளார். அந்த சபை உலகத்தை பார்த்து பின்னா காட்டி ஓடுதுன்னா என்ன அர்த்தம்? பயங்கர தோல்வியில் இருக்கு. சென்ஸ் ஆஃப், இங்கிலீஷில் சொல்லுவாங்க, சென்ஸ் ஆஃப் கார்பரேட் ஃபெயிலியர். ஒரு சபையாக ஒரு தோல்வியின் மனப்பான்மை, நம்மளால ஒன்னும் செய்ய முடியலையேன்ற ஒரு மனப்பான்மை வந்துடும் உங்களுக்கு. ஏன்? நீங்க சாபத்தீடானதுனால், உங்களுக்கு மத்தியில் சாபத்தீடானதுனால் உங்களுக்கு தைரியம் இல்லாம போயிரும், கான்பிடன்ஸ் இல்லாம போயிரும். நீங்க பின்னாடிதான் ஓடுவீங்க. அதுதான் சொல்றாரு. பாருங்களேன், இதான் எஃபெக்ட். ஒரு ஒரு சாகர சபையாக, ஒரு தோல்வியின் சபையாக நீங்க இருப்பீங்க. இதுக்கு காரணம் என்ன? பாருங்களேன், இது இதான் காரணம். நீங்க சாபத்தீடானீர்கள், சாபத்தீடானதை உங்களுக்கு மத்தியில் நீங்கள் வைத்து கொண்டீர்கள். அவங்க செஞ்ச பாவத்தை இதுக்கு முன்னாடி அவர் விவரிச்சார். நீங்கள் உடன்படிக்கையை உடைத்து விட்டீர்கள், உடன்படிக்கையை உடைத்து விட்டீர்கள். ஏன் இப்படி வரணும்? சாபத்தீடானது. ஏன்னா ஆண்டவர் செஞ்ச உடன்படிக்கையில அவர் கிளியரா சொல்லியிருந்தார். இது நமக்கு உபாகமம் எல்லாம் படிச்சிருந்தா தெரியும். ஒரு படிப்போமே உபாகமும் 28:1. அந்த உடன்படிக்கையின் டேர்ம்ஸ் பாருங்களேன், அவர் எப்படி சொன்னாரோ அப்படித்தான் இங்க நடக்கிறத பத்தி அவர் சொல்றார். உபாகமும் 28:1.
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படி எல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சந்ததிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார்.
பாருங்களேன், மேன்மையாக வைப்பார். அப்புறம்
உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும்.
பாருங்களேன், எல்லா ஆசீர்வாதங்களும் உன்மேல் பலிக்கும், எல்லா ஆசீர்வாதம் உனக்கு இருக்கும். அப்படி இல்லாம 15 பாருங்க, இதான் டேர்ம்ஸ், இதான் கண்டிஷன். ஒரு உடன்படிக்கை செஞ்சதுல கண்டிஷன், அதை உடைச்சிட்டாங்க இவங்க. 1:15 பாருங்களேன்,
இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின் படியும் கட்டளைகளின் படியும் நடக்க கவனமாய் இருப்பதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாமல் போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். நீ பட்டணத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் சபிக்கப்பட்டிருப்பாய்.
இது பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி படிச்சிருக்கோம் பாருங்களேன், எல்லா இடத்துலயும் சபிக்கப்பட்டிருப்பா. அவங்க நிலைமை இப்ப ஆயிருச்சு. ஏன் அவங்க சத்ருகளுக்கு முதுக காமிச்சு ஓடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க? ஏனால் அவர்கள் சாபத்தீடாய்விட்டார்கள், சபிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பாக்குறோம். பாருங்களேன், ஆண்டவர் ஆனா அவங்கள பர்மனண்டா கைவிட்ட போறது இல்ல. அதனாலதான் பேசிட்டு இருக்காரு, அவங்கள சீர்படுத்தணும் சரிபடுத்தணும்னு பேசிட்டு இருக்காரு. இப்பதான் இதை சொல்லிட்டு பாருங்க, இதான் காஸ். இது எஃபெக்ட். என்ன எஃபெக்ட்? நீங்க சத்ருகளை பார்த்து ஓட போறீங்க, உங்களுக்கு திராணி இல்லாம ஒன்னும் செய்ய முடியாம கிதிகளங்கி நிக்க போறீங்க. இது காரணம் என்ன? நீங்க சாபத்தீடாயிட்டீங்க, உங்களுக்கு மத்தியில் சாபத்தீடானது வச்சுக்கிட்டீங்க, அதனால தான் இப்படி ஆயிட்டீங்க. அதனால் நடக்க போற அல்டிமேட்டம் பாருங்களா, 12 வசனத்துல அவர் என்ன சொல்றாரு?
நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி உங்களோடு இரேன்,
இனி உங்களோடு இரேன், இனி உங்களோடு இரேன். பாருங்களேன், கடவுள் அப்படி சொல்றார், நான் உங்களோடு இருக்க மாட்டேன், இனி உங்களோடு இருக்க மாட்டேன். எவ்வளவு பயங்கரம், அது ரொம்ப ஸ்கேரி திங். அதாங்க அல்டிமேட்டம், இதான் அல்டிமேட்டம், ஃபைனல் ஆஃபர் உங்களுக்கு, இனிமே நான் உங்க கூட இருக்க மாட்டேன் அப்படின்ற ரொம்ப பயங்கரமானது. இது வரைக்கும் இஸ்ரவேல் யாருமே தங்களை வெல்ல முடியாததுக்கு காரணம் என்ன? இதுக்கு முன்னாடி அந்த வனாந்திரத்துல எல்லாம் கடந்து வந்துட்டாங்க, யோர்தான் நதியெல்லாம் கடந்து எரிகோ, முட்டாள்தனமான காரியத்தை போய் செஞ்சுட்டு இருந்தாங்க. போய் சுத்தி வர்றதுதான், இந்த பிபிஒ ஊதுறதுதான், ஊதினோடனே டமால் எல்லாம் விழுந்து, முட்டாள்தனமான மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜி. அதுல போய் ஜெயிச்சாங்க. ஏன் ஜெயிச்சாங்க? ஆண்டவர் அவங்களோடு இருந்தா. எவ்வளவு முட்டாள்தனமான காரியமா இருந்தாலும் ஆண்டவர் ஜெயம் கொடுத்தாரு. பாருங்களேன், ஆண்டவர் அவர்களோடு இருந்தா. ஆனா இன்னமே அவங்க எவ்வளவுதான் திறமையான ஸ்ட்ராட்டஜி போட்டாலும், எவ்வளவுதான் திறமையான ப்ரோக்ராம் போட்டாலும், மிலிட்ரி இது போட்டாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்? ஆண்டவர் அவங்களோடு இல்ல. அதான் பாக்குறோம், இனி நான் உங்களோடு இறேன், இனி உங்களோடு இறேன். ரொம்ப பயங்கரம் அது. அதனால இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என் உடன்படிக்கை பெட்டி, என் 10 கட்டளைகள், என்னுடைய கூடாரம் ஆலயம் எல்லாத்தையும் நான் எடுத்துக்குவேன்னு அவர் சொன்னாரா? இல்ல. பாருங்களா, அதான் நீங்க கவனிச்சுக்கணும். இதான் ஆண்டவர் செய்யறது. இனி நான் உங்களோடு இருக்க மாட்டேன், ஆனா அந்த நான் இருக்கிற அடையாளங்களை அவங்க தொடர்ந்து வச்சுட்டு போலாம். அதுதான் ரொம்ப ஆபத்து. பாருங்களா என்ன ஆகுது, இந்த அடையாளங்கள் வச்சுட்டு போலாம், அந்த அடையாளங்களுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை இல்லாம போயிடலாம். உடன்படிக்கை பெட்டி எதுக்கு அறிகுறியா இருக்கிறது? ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு அறிகுறியா இருக்கு. ஆனா உடன்படிக்கை பெட்டி அவங்க வச்சுக்கலாம், ஆனா யார் இருக்க மாட்டாங்க? ஆண்டவர் பிரசன்னம் அவங்க இருக்காது. அப்படி விட நான் ஓடலாம். அவங்க அப்படியே ஓடினாங்க. உங்களுக்கு தெரியுமா, இதுக்கு முன்னாடி சாமுவேல்ல படிச்சீங்கன்னா, சாமுவேல் கதையில உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு, ஆண்டவர் இல்ல அவங்க கிட்ட, ஆண்டவர் அவங்க கூட இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, பிலிஸ்தியருக்கு முன்னால போர் செய்ய போனாங்க. போர்ல தோக்குற மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணாங்க, உடன்படிக்கை பெட்டியை எடுத்துட்டு போய் வச்சுக்கிட்டாங்க. அதை எடுத்துட்டு போகும்போதே ஒரே சத்தம், ஓன்னு பிலிஸ்தியர்லாம் பயந்துட்டாங்க. ஓ, ஆண்டவருடைய உடன்படிக்கை வந்துருச்சு, ஜெயிச்சிட போறோம் அப்படின்னு. ஆனா கடைசியில் என்ன ஆச்சு, ஓட ஓட விரட்டினாங்க பிலிஸ்தியர். உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சு, ஓட ஓட விரட்டி அந்த உடன்படிக்கை பெட்டி பிலிஸ்தியருங்க எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி ஆகிப்போச்சு அவங்க நிலைமை, சாமியூர்ல இருக்கு அப்படி. அதனாலதான் ஆண்டவர் இங்க என்ன சொல்றாரு, அந்த உடன்படிக்கை அந்த அடையாளங்கள் வச்சுக்கலாம், அந்த அடையாளங்கள் வச்சுக்கலாம், ஆனா கடவுள் நம்மோடு இருக்க மாட்டார். அதாங்க பயங்கரம், ரொம்ப பயங்கரம். இது நமக்கு ஒரு ஒரு பயன்பாடா நம்ம என்ன படிச்சுக்கணும், ரொம்ப பயங்கரமானது. தேவன் சொல்றாரு, சபிக்கப்பட்ட காரியம் நமக்கு மத்தியில் இருந்துச்சுன்னா நான் உங்களோடு இருக்க மாட்டேன். அது நான் உங்களோடு இருக்க மாட்டேன் தான் அல்டிமேட்டம். நீங்க சபை நடத்தலாம், நீங்க கம்யூனியன் நடத்தலாம், நீங்க பேப்டிசம் கொடுக்கலாம், பைபிள் கூட வச்சுட்டு நீங்க நல்லா படிக்கலாம், நல்ல சாமான் எடுத்துட்டு போலாம் உங்க பாஸ்டர், ஆனா நான் உங்களோடு இருக்க மாட்டேன். நீங்க எரிகோல் அப்படி பண்ணீங்க இப்படி பண்ணீங்கன்னு கடந்த காலத்தை நினைச்சுக்கிட்டு ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கலாம், ஆனா முன்னாடி இருக்கிற ஏஹாய் கிட்ட இருந்து திரும்பித்தான் நீங்க ஓடிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க இதெல்லாம் வெளியே நான் இருக்கிறேன்ற அடையாளங்களை வச்சு ஓடிக்கிட்டு இருக்கலாம், ஆனா நான் உங்களோடு இருக்க மாட்டேன். அதை விட ஒரு சாபகரமான ஒரு நிலைமை சபைக்கு வேற என்ன வர முடியும்? யோசிச்சு பாருங்களேன். நான் யோசிச்சு பாக்குறேன், பெரிய பெரிய காரியங்கள் இல்லைனாலும் ஆண்டவர் நம்மளோடு இருந்துட்டா சின்ன காரியங்களையும் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் தெரியுமா? சின்ன வளரு வாயிங்க பிரசங்கி எல்லாம் பெருசா ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறார். அதனால இவ்வளவு படிச்சு தயார் பண்ணி அதுல ஆண்டவர் காண்டி நம்மளோடு இல்லைன்னா எவ்வளவு தயார் பண்ணாலும் எந்த யூஸும் இல்லை. பாருங்களேன், அது ரொம்ப ரொம்ப என்ன நடுங்க நடுங்க வைக்கிற ஒரு காரியம். நான் உங்களோடு இருக்க மாட்டேன், நான் உங்களோடு இருக்க மாட்டேன். நீங்க வந்து பாருங்க, கடவுள் அங்க இல்லைன்னா என்ன ஆகும்? ஒருவேளை சபை நடக்கும், சபை இதெல்லாம் நடக்கும், ஆனா அங்க வந்து எந்த வளர்ச்சியும் இருக்காது, எந்த ஒரு மறுஜன்மமும் நடக்க முடியாது, யாருமே மறுஜன்மம் ஆக முடியாது. வேத அறிவு நல்லா, பைபிள் அறிவு ரொம்ப வளர்ந்துட்டு போலாம், முழு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு எல்லாம் வாசிச்சு முடிச்சிருக்கலாம், நம்ம சர்மன் எல்லாம் எடுத்து முடிச்சிருக்கலாம், ஆனா அதனால எந்த பரிசுத்தமும் நம்ம மக்களுக்கு ஏற்படவே முடியாது. வளர்ச்சி ஏற்பட முடியாது, ஆவிக்குரிய பரிசுத்தம் ஏற்பட முடியாது, அதனால பாவத்தை நம்ம மேற்கொள்ள முடியாது. ரொம்ப பயங்கரமான அல்டிமேட்டம்ங்க, நான் உன்னோடு இருக்க மாட்டேன் அப்படின்றனா ஒரு விசுவாசிக்கு அதை விட நடுங்க வைக்கிற காரியம் வேறு ஒண்ணுமே இருக்க முடியாது. பாருங்களா, யோசுவாவுக்கு அவர் ஏன் அப்படி சொல்றாரு, அவரை நடுங்க வச்ச ஒரு காரியம் அது. ஏன் அவங்க புரிஞ்சுக்கணும், ஐ வில் நாட் பி வித் யூ, ஐ வில் நாட் பி வித் யூ, கடவுளுடைய தெய்வீக பிரசன்னம் நம்மளை விட்டு போயிடும். அதுக்கப்புறம் அடையாளங்களும் ஞாபகார்த்தங்களும் வச்சுக்கிட்டு தான் சபையை ஓட்டணும். ரொம்ப ஸ்டாக் ஸ்டேட் சபைகள்ல பாருங்களேன், பல சபைகள் இப்படித்தான், அவங்களுடைய ஞாபகார்த்தங்கள் அடையாளங்களை வச்சுக்கிட்டு தான் ஓட்டுறது. பில்டிங்ஸ் எங்களுக்கு பெருசா இருக்கலாம், பாருங்க எங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்குது, பில்டிங் எங்களுக்கு எவ்வளவு இருக்குது, பாருங்க எங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கு, எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு. ஆனா என்ன வேதனை, கடவுள் மாத்திரமே செய்யக்கூடிய காரியங்கள் ஆண்டவர் வச்சு அவங்களை செய்ய வைக்கவே முடியாது. ஒரு ஜென்ம ஒரு ஆத்மாக்கும் மறு ஜென்மம் கொடுக்க வைக்க முடியாது, ஒரு ஆத்மாவும் பரிசுத்தத்துல வளராது அந்த மாதிரி இடங்கள்ல. அது ரொம்ப பயங்கரமான நிலை. வேற எல்லாமே கூட இருக்கலாம் பாருங்களேன், அப்படித்தான் பல சபைகள் இருக்கிறத பாக்குறோம். அது ரொம்ப பயங்கரம், அது நம்ம ரொம்ப பயப்படுற மாதிரி ஒரு வார்னிங் அவர் கொடுக்கிறாரு, நான் உங்களோடு இருக்க மாட்டேன் அப்படின்றத. இதுல பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நம்ம மனசுல வச்சுக்கணும், அதனால ஆண்டவர் வந்து தன்னுடைய சபையை இந்த உலகத்தை விட்டு எடுத்துறவன் அப்படின்னு அவர் சொல்லல. புரியுதுங்களா, வேதத்துல வந்து என்ன தான் ஆனாலும் என்ன ராஜ்யங்கள் வந்து போனாலும் அவருடைய சபை கடைசி வரைக்கும் இருக்கும். ஆனா தனிப்பட்ட சபைகள் அவங்களுடைய பாவங்கள்னால, அவங்களுடைய எச்சரிக்கை அவர் மறுத்ததுனால அவருடைய பிரசன்னத்தை அவங்க சபையில இருந்து அவர் எடுத்துடலாம். ரெவலேஷன்ல அதை ஆண்டவர் சொல்லல, நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, புதிய ஏற்பாடுல கிளியரா சொல்லியிருக்கிறார். ரெவலேஷன்ல எபேசிய சபையை பார்த்து என்ன சொல்றாரு, முதல் அன்புல நீ போயிட்ட, இன்னும் நீ அதை மனம் திரும்பலன்னா நான் விளக்கு தண்டை எடுத்து போட்டுருவேன் அப்படின்றாரு. ஏன்னா சபையை அங்க இருக்காது, சபை இருக்காதுன்னா ஆண்டவர் அங்க இருக்க மாட்டார், நீங்க ஓட்டிட்டு போலாம் சபையை, அது பாக்குறோம். அதே மாதிரி பர்குமோ சபைக்கும் அந்த மாதிரி எச்சரிக்கை கொடுத்தார், அதெல்லாம் பாக்குறோம் புதிய ஏற்பாடுல அந்த மாதிரி எச்சரிக்கை இருக்கிறது. ஆகவே இது நம்ம ரொம்ப கவனமா, ரொம்ப பெரிய பயங்கரமான எச்சரிக்கை. பல சபைகள் இப்படித்தான், சாம்சனுக்கு நடந்த மாதிரி. அவனுக்கு என்ன நடந்துச்சு, ஆண்டவர் அவனை விட்டு போயிட்டார் இல்லைங்களா, ஆனா அவன் அறியாம இருந்தான் அப்படின்னு போட்டிருக்கத்தான் சேடு, அவனுக்கு தெரியாம இருந்துச்சு. ஆனா கொஞ்ச டைம்ல அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவர் என்கிட்ட இல்லைன்னு இது போனார். பல சபைகள் ஆண்டவர் அவங்களோடு இல்லை, ஆனா அவங்களுக்கு தெரியாம இருக்கு பாருங்களேன். ஏன் இது இது இந்த காரணத்தினால, அதை நம்ம பார்த்து நம்ம ரொம்ப வார்னிங் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆனா ஒரு ஒரு காரியம் என்னன்னா, பாஸ்டர் இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை பாஸ்டர், அது எப்படி ஆண்டவர் விட்டு போயிருவாரு அப்படி போயிருவாருன்னா நமக்கு இருந்துச்சுன்னா பாயிண்ட் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாருங்க, இப்போ நம்ம பெற்றோர்கள் நம்ம கூட ஒரு சின்ன பசங்க எடுத்துக்கிட்டோம்னா, அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிறாங்க வீட்டில் இருப்ப, நான் ஆனா உன் கூட கொஞ்ச மாட்டேன், உன் கூட பேச மாட்டேன், உன் கூட எந்த ஐக்கியமும் வச்சுக்க மாட்டேன், ஆனா உன் கூட உங்க வீட்டில தான் இருப்பேன் அப்படின்னா அதுல ஏதாவது சந்தோஷம் இருக்கா, யோசிச்சு பாருங்களேன். உன் கூட தான் இருப்பேன், உங்ககிட்ட பேச மாட்டேன், உங்ககிட்ட கொஞ்ச மாட்டேன், உங்ககிட்ட எந்த அன்பும் காட்ட மாட்டேன், எந்த உறவும் இருக்காது, ஆனா உன் கூட இருப்பேன், அதுல ஏதாவது விஷயம் இருக்கா. நம்மளும் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நம்ம பிராமிஸ் வச்சுக்கிட்டு இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய அன்பின் பிரசன்னம், ஆண்டவர் நம்மளோடு பேசுறது, நம்மளோட ஐக்கியம் இருக்கிறது, அப்படியெல்லாம் இல்லாத ஒரு காரியம் என்ன, ஒரு அனுபவபூர்வமா ஆண்டவர்கிட்ட உறவு இல்லாதது அப்படி ஒரு பிரசன்னம் என்ன பிரசன்னம், யோசிச்சு பாருங்களேன். அப்படித்தான் ஆயிரும், அது ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம். அதை நம்ம பார்த்து அதான் ஆண்டவருடைய அல்டிமேட்டம் இங்க என்ன பாக்குறோம், நான் உங்களோடு இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். இத வந்து நம்ம சபைக்கு நம்ம அப்ளை பண்ணணும்னு பார்க்கும்போது, இந்த காலத்தில் நம்ம வந்து நம்ம ஒவ்வொருத்தருடைய இதயத்தையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். நான் என்னுடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறேன், நம்ம வாழ்க்கையில் பாபிலோனுடைய சால்வை எங்க இருக்கு, நம்மளுடைய கூடாரத்தில் இல்லைங்களா எங்க இருக்குது. அந்த பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தங்கம் வெள்ளி என்னுடைய டென்ட்ல நான் புதைச்சு வச்சிருக்கிறேன்னா அப்படின்னு நம்ம இருதயத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு காரியம். அதை ஆராய்ந்து பார்த்து நம்ம அறவே அதுல இருந்து மனம் திரும்புறதுக்கு தான் இந்த அழைப்பு நமக்கு இருக்கு பாருங்களேன். இந்த வசனம் தான் செய்யுது, ஒரு மேல் பார்வையான ஒரு மனம் திரும்புதல் இல்லை. சில டைம்ல பாவங்கள் பார்த்தோம்னா மேல் பார்வை அது ஐஸ்பர்க்ல வந்து மேல கொஞ்சம் தான் தெரியும், ஆனா அது உள்ளுக்குள்ள பார்த்தா பல வருஷங்களின் பழக்கம், பல வருஷங்களின் அகோரம் அதுல இருக்கும். நம்ம அதை முழுசா எடுத்து போட்டா தான் இதுல இருந்து நம்ம சுத்திகரிக்கப்பட முடியும் பாருங்களேன். யாருக்குமே தெரியாதது, பெற்றோர்களுக்கு தெரியாம இருக்கலாம், மனைவிக்கோ புருஷனுக்கோ இல்ல பிள்ளைகளுக்கோ தெரியாத பாவம் இருக்கலாம், அதை நம்ம எடுத்து போடலன்னா ஆண்டவர் நம்மளோடு இருக்க மாட்டார். அங்க வார்னிங் நமக்கு வருது பாருங்களேன், இது பெரிய வார்னிங். நம்ம சபை வச்சுக்கலாம், பார்த்த மாதிரி அந்த அடையாளங்கள் இருக்கலாம், சபைதானே இருக்குது, நம்ம நினைச்சிட்டு போலாம் ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார். பைபிள படிச்சுக்கலாம், ஆனா ஒரு உட்காந்து 10-15 நிமிஷம் ஜெபம் பண்ணி பாருங்க. ஜெபம் பண்ணா ஜெபம் பண்றது நம்மளுடைய வார்த்தைகள் நம்மளே பார்த்து கேலி பண்ற மாதிரி இருக்கும், அந்த வார்த்தைகள் நம்ம மேலேயே உளுற மாதிரி இருக்கும். ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறாரு, அவர் பிரசன்னம் நம்மளோடு இருக்குன்ற உணர்வே இருக்காது, அதை விட பயங்கரம் வேற இல்ல பாருங்களேன். அதைத்தான் நம்ம ஒரு ஜாக்கிரதையா நம்ம பாத்துக்கணும். அவர் கிளியரா அங்க சொல்றாரு, ஆனா இதுல ஒரு பெரிய ஒரு ப்ராமிஸ் இருக்கு. என்ன ப்ராமிஸ் பாருங்களேன், அதே வசனத்தில் ஒரு ப்ராமிஸ் அவர் கொடுத்திருக்கிறார், நான் உங்களோடு இன்னுமே இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரா? என்ன சொல்றாரு? இரேன். எது அதுக்கு கண்டிஷன் என்ன? சாபத்தீடானதை உங்களிடத்துலதான் ஒரு ப்ராமிஸ் இல்லீங்களா, அதை உங்களிடத்திலிருந்து நீங்கள் எடுக்காவிட்டால் நான் உங்க கூட இருக்க போறதில்லை. அதான் வார்னிங் பாருங்களேன், சீரியஸா நம்ம எடுத்துக்கணும். நீங்க அதை எடுக்காவிட்டால் நான் உங்க கூட இருக்க போறதில்லை. அத நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா அதை பாத்துக்கணும். அதுல என்ன இருக்கு? அதுல ஒரு ப்ராமிஸும் இருக்கு, அதை எடுத்தா இருப்பேன்னு அர்த்தம் இல்லைங்களா. ஒரு பிள்ளைக்கு வந்து உன் பிஹேவியரை நீ மாத்திக்கலன்னா உனக்கு நான் இன்னமே அதை வாங்கியே கொடுக்க மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மாத்திக்கிட்டீங்கன்னா உன் கூட நான் இருப்பேன்னு அர்த்தம் இல்லைங்களா, உனக்கு வாங்கி கொடுப்பேன்னு அர்த்தம். அதான் ஒரு ப்ராமிஸ், நீங்க எடுக்கணும், எடுக்கலன்னா நான் உன் கூட இருக்கவே மாட்டேன். அதை ரொம்ப சீரியஸா அவர் சொல்றதை நம்ம பாக்குறோம். அந்த ப்ராமிஸ் அது, இது ஒரு அல்டிமேட்டம். ஆண்டவருடைய அல்டிமேட்டம் வந்து எனக்கு நிச்சயமா உணர்றேன். நான் யோசுவாவுக்கு நடுநடுங்கி போயிருக்கும், வேற எதுவுமே இல்ல. மோசே காலத்துல எனக்கு ஞாபகம் இருக்கு, அவர் வந்து ஆண்டவரே நீர் எங்களோடு இராவிட்டால் எங்களை எங்கேயுமே அனுப்பாதியும், நான் எங்கேயுமே போக மாட்டேன், ஏன்னா நீங்க இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது எங்கனால, அது ரொம்ப பயங்கரமா போயிரும்னு அவர் சொன்னதை பார்க்க யோசுவாக்கு ரொம்ப நடுநடுங்கி இருக்கும். சரி, தொடர்ந்து படிப்போம். இப்பதான் நம்ம என்ன பாக்குறோம்னா ஒரு சமன்ஸ் கொடுக்கிறார். ஒரு சமன்ஸ்னா ஒரு இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, தமிழ்ல சமன்ஸ்னா ஒரு அழைப்பு இல்லைங்களா. இந்த கோர்ட்ல எல்லாம் 3 கூப்பிடுவாங்க இல்லைங்களா, நம்ம பேரை கூப்பிட்டு வரணும், வந்துட்டு எதுக்கு, உங்ககிட்ட விசாரிச்சு உங்களை ஆராய்ந்து பார்த்து உங்களை டெஸ்ட் பண்ணணும், அதுக்கு உங்களை அழைப்பு. அந்த மாதிரி ஒரு சமன்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு பாருங்களேன். 13 வசனத்தில்
எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளைய தினத்திற்கு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், இஸ்ரவேலரே சாபத்தினானது உங்கள் நடுவே இருக்கிறது, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து விலக்காது இருக்க மட்டும், நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார்.
படிங்க 15 வரைக்கும்.
காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும், அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற வம்சம் குடும்ப குடும்பமாக வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது சாபத்தீடானது எடுத்தவனாய் கண்டுபிடிக்கிறவன் கர்த்தரின் உடன்படிக்கையை மீறி இஸ்ரவேலிலே மதிகேடான காரியத்தை செய்தபடியினால் அவனும் அவனுக்குள்ள யாவும் அக்கினியில் சுட்டரிக்கப்பட கடவுது என்றார்.
இந்த சமன்ஸ்ல ஆண்டவர் 3 காரியத்தை சொல்றதை நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துட்டாரு, இன்னமே நீங்க இது சரி செய்யலன்னா நான் உங்களோடு இருக்க போறது இல்ல, அல்டிமேட்டம் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ஒரு டைரக்ஷன் கொடுக்கிறார், நீங்க எப்படி உங்களை சரி செய்யணும் அப்படின்னு. முதலாவது பரிசுத்தமாக்குதலுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், ரெண்டாவது தங்களை தாங்கள் ஆராய்வதற்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார், மூணாவது பாத்தீங்கன்னா அந்த பாவம் செஞ்சவனுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை பத்தி அவர் சொல்றது அங்க பாக்கலாம். முதலாவது அவர் என்ன சொல்றாரு, பரிசுத்தமாக்குதலுக்கு ஒரு அழைப்பு பாருங்களேன். என்ன சொல்றாரு படிங்க, எழுந்துரு. அப்புறம் நீங்க ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால் அப்படின்னா என்ன, பரிசுத்தம் பண்ணனா ஜோசுவாவுக்கு என்ன புரிஞ்சிருக்கும், இது ஆண்டவர் ஏற்கனவே பல தடவை சொல்லி இருக்கிறார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், யாத்திரா ஆகும் டைம்ல சொல்லி இருக்கிறாரு, இவங்க யோர்தானை கடக்கும் போது சொல்லி இருக்காரு. எப்பெல்லாம் ஆண்டவர் அந்த ஜனங்களோடு ஒரு ஸ்பெஷலா டீல் பண்ணணும்னு அவர் முடிவு பண்ணிருக்கிறார், அந்த டைம்ல அவர் என்ன சொல்றாரு, உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்கள் தேவனை சந்திக்கிறதுக்கு ரெடியா இருங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. என்ன செஞ்சாங்கன்னு ஞாபகம் இருக்குங்களா, அவங்க 2 காரியத்தை செஞ்சாங்க இல்லைங்களா, அவங்க துணிகளை கழுவிக்கிட்டாங்க, இன்னொன்னு உறவு வைத்துக் கொள்ளாம இருந்தாங்க. அது வந்து வெளிப்பிரகாரமா இருந்தாலும் அது உள்ள இருக்கக்கூடியதுக்கு ஒரு அடையாளமா இருந்துச்சு. தங்களை தாங்களே சுத்திகரித்து கொண்டு எந்த முக்கியமான எந்த நியாயமான உலக பிரகாரமான காரியம் இருந்தாலும் சரி அது இடம் கொடுக்காம தங்கள் நேரத்தை டிவோட் பண்ணி அவங்க தங்களுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. பாருங்களேன், அப்படி ஒரு ஒரு பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள்ன்றதுக்கு இன்னொரு ஒரு வசனம் யோவேல்ல இருக்கு பாருங்களேன், 2:15. எந்த தடையும் தங்களுக்கு இதாதபடிக்கு ஆண்டவர் அவங்களோடு டீல் பண்ண போறாரு, அந்த டீலிங்க்கு அவங்க ரெடியா வரணும் அப்படின்றதுக்கு ஆயத்தமா வரணும் என்பத மாதிரி படிங்க யோவேல் 2:15.
சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள்.
பாருங்களேன், சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என்ன செய்யணும், பரிசுத்த உபவாச நாளை
நியமியுங்கள்.
அப்புறம்
விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள்.
பாருங்களேன், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னா என்ன, எல்லாரையும் ஒரு கம்பீரமா வர சொல்லணும், ஆயத்தமா வர சொல்லணும். ஏன், ஆண்டவர் உங்களோடு டீல் பண்ண போறார். சீனாய் மலையில அப்படித்தான் ஆச்சு, ஆண்டவர் அவங்களோடு பேச போறாரு, செயல்பட போறாருன்னா மத்த எந்த உலக பிரகாரமான காரியங்களோ கவலைகளோ இல்லாம தங்களை தாங்கள் தாழ்த்தி தங்க எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஆண்டவர்கிட்ட வரணும். அதுக்காகத்தான் அவங்க அழைக்கிறத நம்ம பாக்குறோம். சரி, தொடர்ந்து படிங்க. அதுல
முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுகிற குழந்தைகளையும் கூட்டுங்கள், மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரை பணிவிடைக்காரர்களாகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு ஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும்.
சரி, இதுல பாத்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு ஒரு ஜட்மெண்ட் வரப்போகுது. அந்த ஜட்மெண்ட்ல இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு ஆண்டவர் கொடுக்கற டைரக்ஷனை தான் பாக்குறோம். என்ன சொல்றாரு இவரு, யார் யாரெல்லாம் வரணும், வயசானவங்க, ஐயோ வயசானவங்க என்ன விட்டுருங்கப்பா, என்னெல்லாம் கூப்பிடாதீங்க, இல்ல வயசானவங்க வரணும், ஐயோ சின்ன குழந்தைங்க அதுங்கெல்லாம் விட்டுருங்க, அதுங்கெல்லாம் எதுக்கு, இல்ல சின்ன குழந்தைங்களும் பால் கொடுக்குற குழந்தைங்களை கூப்பிட்டு வாங்க, இல்ல இப்பதான் கல்யாணம் ஆயிருக்குது, நேத்து தான் கல்யாணம் ஆச்சு, அவர் ஹனிமூனுக்கு போனோம்னு பிளான் பண்ணிருக்காரு, அந்த ஹனிமூன்லாம் தேவையில்லை, கூப்பிட்டு வாங்க அவங்கள அப்படின்னா எந்த உலக பிரகாரமான காரியத்துக்கோ நிக்க வச்சு இதுக்கு கவனம் கொடுங்க, ஜட்மெண்ட்ல இருந்து நீங்க தப்பணும்னா அதான் பாயிண்ட். பாருங்களேன், அவரோட கம்பீர தன்மையை அவர் உணர்த்துற, எழுந்துரு ஜனங்களை பரிசுத்த பண்ணுனா மத்த காரியங்களுக்கெல்லாம் நீ இடம் கொடுக்காம எந்திரிச்சு இத கவனிக்க பார், அதான் பாயிண்ட் அவர் சொல்றத பாக்குறோம். இது ஒருவேளை நான் யோசிச்சு பாக்குறேன், நம்ம எப்படி செய்யலாம், நம்ம சபையாக மற்ற காரியங்களுக்கெல்லாம் கவனம் கொடுக்காம நம்மள நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்ம வாழ்க்கைக்கு மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம எப்படியோ நடந்துதான் போகுது அப்படித்தான் நடக்க போகுதுன்ற மாதிரி இல்லாம நம்ம ஒரு ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரா இல்ல நம்மள தாழ்த்துக்கிற ஒரு ஜெபமா நம்ம எப்படி செய்யலான்றத நான் யோசிச்சுட்டு இருக்கேன், எப்படி செய்யலாம் எனக்கு தெரியல. பாருங்களேன், தங்களை தாங்கள் தாழ்த்தி தங்களை ஆராயுங்க, ஆராய்ந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. மற்ற முக்கியமான எவ்வளவு முக்கியமான காரியங்கள் பாருங்களேன், வயசானவங்க அவங்கள இவங்கள எல்லாரையும் பிடிச்சிட்டு வந்து இந்த ஒரு கம்பீரமான கூட்டத்தை கூட்டுங்கள், உங்களை தாழ்மைப்படுத்தி ஆண்டவரை நோக்குங்க, இல்லைன்னா உங்க மேல பயங்கரமான ஜட்மெண்ட் வரப்போகுது அப்படின்ற மாதிரி அங்க சொல்றத நம்ம பாக்குறோம். சரி, நம்ம தொடர்ந்து படிப்போம். இதான் பரிசுத்தமாக்குதலுக்கு ஒரு அழைப்பை பார்க்கிறோம். பரிசுத்தமாக்குதலுக்கு ஒரு அழைப்பு, தங்களை தாங்கள் சுத்திகரித்துக் கொண்டு தாங்கள் ஆயத்தமாக கூடி வர்றதுக்கு அவர் சொல்றாரு. அடுத்ததாக அவங்கள ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கிறார். முதலாவது எல்லாரையும் கூட்டு, எல்லாரையும் பரிசுத்தப்படுத்தி ஆயத்தம் பண்ணி எல்லாரும் வரட்டும் கம்பீரமா. வந்த பிறகு அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணணும். எப்படி பாருங்களேன், இன்வெஸ்டிகேட் எப்படி பண்ண சொல்றாரு,
காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும், அப்பொழுது கர்த்தர் குறிக்கிற கோத்திரம் வம்சம் வம்சமாக வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற வம்சம் வம்சம் குடும்பம் குடும்பமாக வர வேண்டும், கர்த்தர் குறிக்கிற குடும்பம் பேர் பேராக வர வேண்டும் என்று சொல்.
இதுல பாருங்களேன், அது அதை எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு டைரக்ஷனை கொடுக்கறாரு. எப்போ வரணும், அது டைம் வேற போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு, காலையில. ஏன், உங்களுக்கு டைம் இருக்கும் போது நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்னு அவர் சொல்லல இல்லைங்களா. டைம் இருக்கும்போது ஏன் காலையில், காலையில்னா நமக்கு அவருக்கு ஆண்டவருக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும். நம்ம முதல்ல காலையில ஆரம்பத்திலேயே ஆண்டவருக்கு முக்கியத்துவம், ஆண்டவர் முக்கியமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்காம இருந்தோம்னா நம்ம நாளெல்லாம் முக்கியம் இல்லாத காரியங்கள சிந்தனைகளோ நேரமோ எல்லாம் போய் கடைசியில நமக்கு ஜபிக்கிறதுக்கும் நேரம் இல்லாம போயிரும். இல்ல ஜபிக்கிறதுக்கும் தேவையை சிந்திக்கிறதுக்கும் தியானிக்கிறதுக்கும் நம்மள ஆராயறதுக்கும் நமக்கு எனர்ஜி இல்லாம டயர்டாயி அந்த நாளே ஓடி போயிரும் இல்லைங்களா. அதனால முக்கியமா காலையில ஏன் வேலையா எந்திரிச்ச உடனே உனக்கு என்ன தெரியணும், இது ஸ்பெஷல் டே, இதுல மத்த காரியத்துக்கு இடம் இல்லை, இப்ப நான் அதை பண்ணணும் அப்படின்றதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அது கொடுக்கணும். காலையில் அந்த டைம் வேற போட்டிருக்கு பாருங்களேன், அதை நீங்க நிராகரிக்க முடியாது. அது காலையில் ஆர்டினரி டே இல்ல பண்ணிட்டு அதுல முக்கியத்துவம் என்ன அந்த இது பாருங்களேன். அந்த எப்படி செய்யறாரு, முதல்ல அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி நடக்கணும், ஃபர்ஸ்ட் பெரிய கூட்டத்தில் கோத்திரம் கோத்திரமாக வாங்க, அந்த கோத்திரத்தில் வம்ச வம்சமாக, அப்புறம் வீடு வீடாக, குடும்பம் குடும்பமாக, அப்புறம் பேர் பேராக. இது எப்படி நடக்கும், இது எப்படி நடக்கும் பாருங்களேன். ஒருவேளை இது வந்து அந்த அந்த சீட்டு போட்டு இல்லைங்களா, காஸ்டிங் லாட்ஸ் வாங்க, அந்த சீட்டு போட்டு இப்ப 12 கோத்திரம் இருந்துச்சுன்னா அந்த 12 கோத்திரங்கள் பேரை போட்டு போட்டிருப்பாங்க. போட்டு யூதா கோத்திரம் வரும், அந்த யூதா கோத்திரத்தில் இருக்கிற எல்லா குடும்பங்களுடைய பேரை போட்டு சீட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த இது வரும், அந்த இது வரும், அந்த ஒரு பராமரிப்புல அவங்கள குறிப்பிட்டு யாருன்னு காட்டுற ஒரு செயலை நம்ம இங்க பாக்குறோம். இதை பார்க்கும்போது ஒரு கேள்வி கேட்கணும், ஏன் ஆண்டவர் இப்படி செய்யறாரு, ஏன் இப்படி செய்யணும் பாருங்களா. ஒரு பெரிய இடம், எல்லாரையும் பரிசுத்த பண்ணு, எல்லாரையும் வந்து நிக்க வச்சு கோத்திரம் கோத்திரமாக வரட்டும், இது எல்லாரையும் ஒரு சர்க்கஸ் பண்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. சிம்பிளா செய்யலாமே, யோசுவா காதுல வந்து ஆக்கான் பாவம் செய்தான் அப்படின்னு சொல்லிட்டா கதையே முடிஞ்சிருக்கும் இல்லையா, இல்ல ஓதிட்டு இருந்தா கதை முடிஞ்சிருக்கும். இவர் என்னத்துக்கு எல்லாரும் கோத்திர கோத்திரமா வரட்டும், ஃபேமிலி ஃபேமிலியா வரட்டும், அப்படி இப்படிலாம் வரட்டும்னு ஏன் இவர் இந்த எக்ஸசைஸ் செய்யறாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பாருங்களேன், ஆண்டவர் செய்யற விதம் பல காரணங்கள் இருக்கு, பல காரணங்கள், ஒரு சில காரணங்கள் பாருங்களேன். ஒரு காரணம் வந்து முதலாவது அந்த ஜனங்க தெரிஞ்சுக்கணும், இப்படி செய்யறதுக்கு காரணம் முதலாவது அந்த ஜனங்க தெரிஞ்சுக்கணும், இது வந்து இந்த ஜனங்க வந்து அந்த அந்த ஆலய அந்த ஜாதியிலயோ சரி அந்த சபையிலயோ சரி தாங்கள் வந்து ஒரு மனுஷங்க கிட்ட டீல் பண்ணிக்கிட்டு இல்ல கடவுள் கிட்ட டீல் பண்றாங்கன்ற உணர்வு அவங்களுக்கு ஏற்படும் பாருங்களேன். மனுஷங்க கிட்ட அவங்க டீல் பண்ணிக்கிட்டு இல்ல கடவுள் கிட்ட டீல் பண்றாங்கன்றத ஏற்படுத்தணும். அதை அப்படி காட்டுறாரு. ஏன் ஒருவேளை யோசுவா கிட்ட சொல்லியிருந்தா யோசுவா போய் திடீர்னு ஆக்கான் சட்டை பிடிச்சி நீ இப்படி செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்டிருந்தா யோசுவா கண்டுபிடிச்சாருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா இப்படி ஒரு இதா செய்யும் போது நடக்க முடியாத ஒரு காரியம் பாருங்களா, சீட்டு போட்டு கண்டுபிடிக்க முடியுமா, பராமரிப்புல இப்படித்தான் ஆண்டவர் நடத்தி இம்பாசிபிள், கரெக்டா போய் அவன் மேல கரெக்டா எப்படி உழுவணும், பராமரிப்புல அப்படி காட்டுறாருன்னா இது ஆண்டவரும் சட்டை பிடிக்க வராருன்றத தெரிஞ்சுக்கணும். இது ஆண்டவரா பண்ணிருக்கிறது அவங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. முதலாவது அது ஒரு காரணம், முதலாவது அது ஒரு காரணம். இன்னொன்னு இந்த மாதிரி செய்யும் போது பாருங்க, அவங்க எல்லோருமே அவங்கள ரகசியமா ஆராய்வதற்கு ஒரு உதவியா அவங்களுக்கு இருக்கும் இல்லைங்களா. ஒரு பரிசுத்த எஃபெக்ட் சபையில ஏற்படும், பரிசுத்த எஃபெக்ட் எல்லாருக்குமே. இப்ப இயேசுவும் அப்படித்தான் செஞ்சதை பாக்குறோம், யூதாசனை காட்டி கொடுக்க போறான் அப்படின்னு அவர் சொல்லிரல, என்ன சொல்றாரு, உங்களில் ஒருவன். அவங்க எல்லாருக்குமே என்ன ஏற்படுது, ஆண்டவரே நானா நானான். அதே மாதிரி இவங்க எல்லாருமே இப்படி செய்யும் போது தங்களை சுத்திகரிக்கிறதுக்கு நானா 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 அப்படின்னு ஏற்படணும். இந்த மாதிரி தனியா ஒரு மனுஷன் அவர் பிரிச்சு எடுக்கும் போது எல்லாருக்கும் தெரியணும், பிரிச்சு எடுத்து தண்டிக்கும் போது எல்லாரும் பார்க்கும் போது ஆண்டவர் தனியா ஒருத்தனை அப்படி தண்டிக்கிறார்னா என்னையும் தண்டிப்பாருன்னு எல்லாருக்கும் அந்த பயம் வரணும் பாருங்களா. என்னையும் அவர் தண்டிப்பார் என்ற ஒரு பயம் அவங்களுக்கு வரணும். அது மாத்திரம் இல்லாம ஆண்டவர்கிட்ட டைரக்டா இவங்க டீல் பண்றாங்க, இவங்க வந்து யோசுவாவுக்கு கீழே இல்ல, யோசுவா இவங்களை நடத்திக்கிட்டு இல்ல, ஆண்டவர் ஜீவனுள்ள தேவன் எங்களை நடத்துறாருன்ற உணர்வு அவங்களுக்கு வரணும். அந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஒரு குணாதிசயத்தை அவங்க உணர்த்துற வெளிப்படுத்துறாரு, ஆண்டவருடைய ஒரு குணாதிசயத்தை வெளிப்படுத்துறாரு. என்ன குணாதிசயம், நம்ம அடிக்கடி சொல்றது, ஆண்டவரே நீர் எல்லாம் அறிந்தவர், நீர் எல்லாம் அறிந்தவர் சொல்றோம். அது எந்த அளவுக்கு உணர்றோம் தெரியல இல்லைங்களா. ஆண்டவருக்கு முன்பதாக மறைபொருள் ஒண்ணுமே இல்லைன்றத தெளிவா தெரிஞ்சுக்கணும். என்னையா அவ்வளோ பேர் எரிகோல போய் சண்டை போடுறாங்க, அடியா அடிச்சுக்கிறாங்க, கொலை பண்றாங்க, ஆயிரக்கணக்கான போர் நடக்குது, அப்படி எல்லாம் நடக்கும்போது ஒரு மனுஷன் ஒரு சின்ன சால்வையை எடுத்து மறைக்கிறது ஆண்டவர் கவனிக்கிறாரா? அது கவனிக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிறோம். என் பாவத்தை ஆண்டவர் அவளை பார்த்துக்க மாட்டாருன்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, அவர் பார்க்கிறார். நான் ஜீவனுள்ள தேவன் யெகோவா, என்னுடைய கண்ணு ஒரு பூமியில் ஒரு கடையாந்திரத்திலிருந்து இன்னொரு கடையாந்திரம் வரைக்கும் தீமையும் நன்மையும் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு அவர் வேதத்துல சொல்றார். அது அவர் தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட நீங்க டீல் பண்றீங்க, மனுஷர்கிட்ட இல்ல, சபையிலயும் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்த சபையில இருந்தா என்கிட்ட நீங்க டீல் பண்ணல. ஜீவனுள்ள தேவன் நமக்கு மத்தியில் இருக்கிறார். அவர் எப்பேற்பட்ட தேவன், அவர்கிட்ட நம்ம டீல் பண்றோம். அவர் எப்பேற்பட்ட தேவன், எல்லா காரியத்தையும் பார்க்கிற வெட்ட வெளிச்சமா எபிரேயர்ல போட்டிருக்கு இல்லைங்களா? அவருக்கு முன்பதாக எந்த மறைப்பொருளும் இல்லை, எல்லாமே அவருக்கு முன்பதாக நிர்வாணமா இருக்கு. எல்லாத்தையும் பார்க்கிற தேவன் அவர், எல்லாத்தையும் கண்கூடா பார்க்கிற தேவனா அவர் இருக்கிறார். அதை அவங்க புரிஞ்சுக்கணும். முதலாவது, ரெண்டாவது காரணம் பாருங்களேன். மூணாவது காரணம், அதனாலதான் பாருங்களேன், அந்த வசனம் ரொம்ப குறிப்பிட்டு படிங்களேன். கர்த்தர் எடுக்கிற கோத்திரம் வர கடவுதுன்னு வருது பாருங்களா, பதினாலா படிங்க.
அப்பொழுது சாபத்தீடானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கிறவன்,
பதிமூணு இருக்கலாம்,
எழுந்திரு, நீ ஜனங்களை பிரசுத்தம் பண்ணி சொல்ல வேண்டியது என்னவென்றால், நாளை தினத்திற்கு உங்களை பிரசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவில் இருக்கிறது. நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து விளக்காதிருக்கும் மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலையிலே நீங்கள் கோத்திரம் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தர்
குறிக்கிற கோத்திரம், அப்புறம் என்ன வருது, கர்த்தர் குறிக்கிற குடும்ப வம்சம், அப்புறம் கர்த்தர் குறிக்கிற மனுஷன், அது கடவுள் கண்டுபிடிக்கிறாருன்றத அங்க உணர்த்துறாரு பாருங்களா. இது மனுஷன் செய்யற காரியம் இல்ல, கடவுள் உன்னை பிடிக்க போறாரு, கடவுள் உன்னை பிடிக்க போறாரு அப்படின்னு. முதலாவது என்ன பாக்குறோம், நீங்கள் தேவன் கிட்ட டைரக்டா டீல் பண்றீங்கன்ற ஒரு காரணத்துக்காக இப்படி செய்யறாரு. ரெண்டாவது, அவர் எப்பேற்பட்ட தேவன்றத வெளிப்படுத்துறாரு. மூணாவதாக, அது ரொம்ப கிருபையான ஒரு காரணம். என்ன மூணாவது, ஏன் அவரு நேரா போய் உடனே ஒரு குதி குதிச்சு ஆக்கான போய் கீழே அப்படியே குஷ்டரோகம் வந்த மாதிரி, ஃபிட்ஸ் வந்த மாதிரி அவர் சொல்லும் போது ஆக்கான் கம்முன்னு வெளியே வரக்கூடாது, திடீர்னு நெருப்பு வந்து ஆக்கான அவர் ஏன் எரிச்சிடக்கூடாது? செஞ்சிருக்கலாம் இல்லையா? இவ்வளோ பெரிய பிரச்சனை நடக்குது, இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் நடக்குது, திடீர்னு ஆக்கான் மேல ஏதாவது ஒரு பாறாங்கல் உளுந்து அவன் நசுங்கி போயிடக்கூடாது, ஏன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க கூடாது? ஏன் அப்படி செய்யறாரு? இதெல்லாம் செய்யறதுக்கு என்ன காரணம்? உடனே நடக்காத காரணம் என்ன? ஆக்கான் மனம் திரும்புவதற்கு டைம் கொடுக்கிறார் பாருங்களேன். ஆக்கான் மனம் திரும்புவதற்கு டைம் கொடுக்கிறார். இது இந்த வார்த்தைகள் எல்லாம் இதெல்லாம் அறிவிக்கப்படும் போது ஆக்கானும் கேட்டிருக்க மாட்டான் இல்லைங்களா? எப்படி இருக்கும் அந்த கூட்டத்தில்? இதெல்லாம் அறிவிக்கப்படுது, தோல்வி நடக்குது, எல்லாம் ஆக்கானும் கேட்டிருப்பான் பாருங்களேன். உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள், குடும்ப குடும்பமாக ஆண்டவர் எடுப்பார், வம்ச வம்சமாக எடுப்பார், அந்த மனுஷனை எடுப்பார்னா இதெல்லாம் ஆக்கான் கேட்டிருப்பான். ஆக்கான் கேட்கும் போது அவன் காதுல ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆக்கானே உன் கழுத்தை நான் வந்து பிடிக்க போறேன், நீதான் செஞ்சிருக்கிற பாவம் எனக்கு நல்லா தெரியும், எல்லாத்தையும் காணுகிற நான் தேவன், உன் கழுத்தை வந்து நான் பிடிக்க போறேன். உன் கழுத்தை பிடிக்கிறதுக்கு முன்பதாக எனக்கு நல்லா தெரியும், இன்னும் கல்லு உன் மேலாம் கல்லு அடி உளுந்து உன் குடும்பமும் உனக்கு இருக்கிறது எல்லாமே அழிய போற டைம் இன்னும் வரல, அதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அறிவிக்கிறேன், அறிவிக்கிறதுக்கு முன்பதாக இதெல்லாம் நடக்கும்னே அறிவிக்கிறேன். அதெல்லாம் அறிந்து நீ வந்து மனம் திரும்பி வந்தாருன்னா அவனுக்கு அந்த தண்டனை கிடைச்சிருக்க முடியாது. ஆனா இதெல்லாம் கேட்டுட்டோம், தான் தன்னை வெளிப்படுத்தாம இருந்தது காரணம் என்ன? இதெல்லாம் அப்படி நடக்காது, என்ன போய் கண்டுபிடிச்சிருவாரா? எத்தனை பேர் இருக்கிறாங்க, என்ன மாதிரி வேற யாராவது செஞ்சிருப்பாங்க, அவங்களை பிடிச்சுக்குவாரு, என்ன விட்டுருவாரு, எனக்கு அப்படி வராது அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டு ஆங்காரத்துல கடவுள் கொடுத்த டைம் அவன் என்ன நினைச்சுக்கிறான், ஆண்டவர் தண்டனை எனக்கு வராது, வேற யாருக்கு வந்தாலும் எனக்கு வராதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருந்தான் பாருங்களேன். இன்னும் அவனுக்கு வரல, வரும்போது எல்லாரும் சேர்ந்து கல்லெறிஞ்சி எரிச்சு அவன் குடும்பத்தை கல்லா போட்டு எல்லாத்தையும் அழிய போகுது. அது வருவதற்கு முன்பதாகவே அவன் மனம் திரும்புறதுக்கு ஆக்கானுக்கு கிருபையின் நேரம் அது இல்லைங்களா? உன் கழுத்தை நான் வந்து பிடிக்க போறேன், பிடிக்கிறதுக்கு முன்பதாக உனக்கு வர எச்சரிக்கை இது. அதுக்கு தாங்க ஆண்டவர் டைம் கொடுக்கிறாரு. ரோமர் 2:5 படிங்களா, காலில் கூட படிச்சோம். உனக்கு வரப்போற பயங்கரமான அழிவுக்கு முன்பதாக உனக்கு வர டைம் பாயுது, ஜட்ஜ்மெண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறார், உனக்கு வருவதற்கு முன்பதாக ஒரு டைம் கொடுக்கிறார். படிங்க ரெண்டு அஞ்சு.
உன் மன கடினத்திற்கும் உணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே.
தேவனுடைய தயவு உன்னை மனம் திரும்பும்படி ஏவுகிறது என்று நீ அறியாம இருக்கிறாயா? ஆண்டவர் ஏன் டைம் கொடுத்திருக்காரு? ஏன் உடனே எனக்கு குஷ்டரோகம் வரமாட்டேந்து, பாவம் செஞ்சவன தண்டனை ஏன் எனக்கு வரமாட்டேந்துன்னா, ஏன் ஆண்டவர் தண்டிக்காம இருப்பாருன்னு பாவம் இருதயம் சொல்லுது. எனக்கு வராது தண்டனை, ஒருவேளை ஆண்டவர் சான்ஸை விட்டுருக்கிறார் போல, இன்னொரு நாள் எனக்கு வந்துருச்சு பாருங்களேன், உடனே நெருப்பெல்லாம் வந்துருச்சா மேல இல்லையே, இன்னொரு நாள் எனக்கு கிடைச்சிருக்கு, ஏன் அதை மனம் திரும்பணும்னு கொடுத்திருக்கிறார். இல்லைன்னா நேத்தே நீ புணமா இருந்திருக்கணும், நமக்கு இன்னொரு நாள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதை நீ உணராமல் ஓ இன்னொரு நாள் எனக்கு கிடைச்சிருக்குது, அப்பனா அந்த ஜட்மெண்ட் எல்லாம் வராது, நான் தொடர்ந்து பாவம் செய்வேன்னா உனக்கு பயங்கரம் வரப்போகுதுன்னு அவர் கடிந்து கொள்றாரு. ஆகவே அந்த மாதிரி ஒரு டைம் ஆக்கானுக்கு, கல்லு வர்றதுக்கு முன்னாடி, நெருப்பு வர்றதுக்கு முன்பதாக, அவன் அழிவு வர்றதுக்கு முன்பதாக அவனுக்கு கொடுத்த ஒரு டைமாக நம்ம பார்க்கறோம். ஆகவே இதோடு நம்ம முடிப்போம். இதுல ரெண்டு காரியம் பார்த்திருக்கிறோம். என்ன? முதலாவது ஆண்டவருடைய அல்டிமேட்டம், சாபத்தீடானதை உங்ககிட்ட இருந்து நீங்க எடுக்கலன்னா நான் உங்களோடு இருக்க மாட்டேன் இல்லைங்களா, அது பயங்கரமான வார்னிங். நான் உங்களோடு இருக்க மாட்டேன், நீங்க வச்சுக்கலாம் சபையை, என்னன்னா வச்சுக்கலாம், ஐ வில் நாட் பி வித் யூ. நான் இல்லைன்னா எந்த ஆசீர்வாதமும் உங்ககிட்ட ஏற்பட போறது இல்லை. பயங்கரமா சத்ருக்களுக்கு முன்பதாக முதுக காமிச்சு நீங்க ஓடுவீங்க, சபிக்கப்பட்ட ஜனங்களாக நீங்க இருப்பீங்க. அது பெரிய வார்னிங். எத்தனை சபைகளுக்கு இந்த வார்னிங் ஆண்டவர் கொடுத்திருப்பார், எத்தனை பேர் கேட்டிருப்பாங்க தெரியல. ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ஏன் சொன்னாரு? அவங்க மேல அக்கறை இருந்ததுனால. நமக்கு ஏன் சொல்றாரு? நம்ம மேல அக்கறை இருக்கிறதுனால தான். நம்ம மேல அக்கறை இருக்கிறதுனால தான் ஆண்டவர் நம்மளோட பேசுறாரு. ரெண்டாவதாக ஆண்டவருடைய சமன்ஸ், ஆண்டவருடைய சமன்ஸ், கழுத்தை பிடிக்கத்தான் போறார். யார் யாரு சாபத்தீடான காரியத்தை சபையில செய்யறாங்களோ அவங்க கழுத்தை பிடிக்கத்தான் போற. பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வார்னிங் கொடுக்கிறார் பாருங்களா, வார்னிங், ஒரு கிருபையின் டைம். இதை வந்து இதை நம்ம வாழ்க்கையிலயும், இந்த மூணு காரணங்கள் ஏன் இப்படி செஞ்சாருன்றத நம்ம வாழ்க்கையிலயும் ரொம்ப பொருந்தும். என்ன பொருந்தும்? இந்த சபையில சரி நம்ம சபையாச்சே, சின்ன சபையாச்சேன்னு நம்ம மனுஷங்கிட்ட டீல் பண்ற மாதிரி நம்ம நினைச்சுக்க கூடாது. நம்ம ஏதோ நடக்குதுன்னு ஜீவனுள்ள தேவன் கிட்ட நம்ம டீல் பண்றோம். அவர் எப்பேற்பட்ட தேவன்? சகலத்தையும் பார்க்கிற தேவன், எல்லாத்தையும் பார்க்கிற தேவன். அவர் நேரா பார்க்கிறார். அந்த தேவன் வந்து உடனே நம்மள அடிக்காம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? உடனே நம்ம கழுத்தை பிடிக்காது இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரு நிமிஷம் போதும் ஆக்கானுக்கு, ஒரு செகண்ட் போதும். என்ன பெரிய மனுஷன் அவன், அவனுக்கு போய் பெரிய டிராமா எல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு புழு அவன், ஏன் ஒரு நிமிஷத்துல அவன் அடிச்சு போட்டுக்கலாம். உங்களை அடிச்சு போறதுக்கு அவருக்கு ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு நிமிஷத்துல அடிச்சு போடலாம். ஆனா என்ன, மனம் திரும்பறதுக்கு டைம் கொடுக்கறாரு. ஆனா அவங்க தான் சொல்றாரு, உன் கழுத்தை நான் வந்து பிடிச்சுதான் பிடிக்க போறேன், ஆனா புடிக்கிறதுக்கு முன்பதாக உனக்கு மனம் திரும்பதற்கு டைம் கொடுக்கறேன், உனக்கு எச்சரிக்கை கொடுக்கறேன் தாங்க. ஆனா அந்த எச்சரிக்கையோ நம்ம செவி கொடுக்காம போனோம்னா பயங்கரமான அழிவு வரப்போகுது, பயங்கரமான அழிவு வரப்போகுது. அவனுக்கு டைம் கொடுக்கிற ஆக்கான், நீ முட்டாள்தனமா என்னுடைய நேரத்தை, என்னுடைய இறக்கத்தை வந்து அதனால நியாயத்தீர்ப்பு எனக்கு வராது, தப்பிச்சிருவேன் நீ எடுத்துக்க கூடாது. அதுதான் ரோமர்ல போட்டிருக்கு. அப்படி நினைக்கிறவங்களுக்கு காரணம் என்னன்னா, ஒருத்தருடைய இருதயம் கடினப்பட்டு போயிருந்தா தான் அப்படி நினைப்பாங்கன்னு போட்டிருக்கு பாருங்களேன். உன் மன கடினத்தினாலையும் திருந்தாத இருதயத்தினாலையும் தேவனுடைய தயவு உன் மனம் திரும்புதுன்னு ஏவுறதுக்கு ஏவுதுன்னு தெரியாமல் உனக்காக தண்டனையை அதிகம் பண்ணிக்கிறாயா? ஆக்கான அதிகம் பண்ணிக்கிட்டான் பாருங்களேன். எப்பப்பெல்லாம் அறிவிச்சிருந்திருக்கலாம், முதலே சொல்லி இருந்திருக்கலாம், அந்த டைம்லயே சொல்லி இருந்திருக்கலாம், இல்ல தோத்து போனவுன்னு சொல்லி இருக்கலாம். யோசுவா ஜெபம் பண்ணி முகம் குப்புற சாயந்தரம் வரைக்கும் உளுந்திருந்தார், போய் நான் இது பாவம் பண்ணிட்டேன் இதனால இருக்கலாமான்னு கேட்டிருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களே ஓ நல்லுதாங்க அப்போ போய் சொல்லி இருந்திருக்கலாம். தோல்வி மேல தோல்வி வருது, அவன் அறிக்கை பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல, அவன் கழுத்துக்கு வர வரைக்கும் அவன் சும்மா இருந்துட்டான், நான் மாட்ட மாட்டேன், நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு சும்மா இருந்துட்டான். அதனாலதான் வரப்போது அவனுக்கு பாருங்களேன் கோபத்தினை குவித்துக் கொள்ளுகிறாயா, குவித்துக் கொள்ளுகிறாயா? நம்மளும் நம்மளும் நினைச்சு பாத்துக்கலாம் பாருங்களேன். நமக்கெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தருடைய இருதயத்தையும் சோதிக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ங்க. நம்மளும் பாவம் செஞ்சுட்டு நாளைக்கு காலையில எந்திரிச்சு ஒரு நெருப்பம் என்ன வந்து சுடலையே, எனக்கு உடனே ஒரு குஷ்டரோகமும் வரலையே, திடீர்னு எந்திரிக்க முடியுது, நல்லா தானே இருக்கிற, எனக்கு ஒன்னும் ஆக மாட்டேங்குது அப்படின்னு இன்னொரு நாளும் நம்ம தொடர்ந்து போவோம்னு நம்ம நினைக்கிறோம்னா என்ன காரணம்? பயங்கரம், பயங்கரம். ஏன்னா ஆண்டவருடைய நீதி இன்னும் நாட்கள் ஆண்டவர் வந்து ஆண்டவர் அதுல சொல்றார், உன் கழுத்தை நான் பிடிக்கத்தான் போறேன், என்னுடைய நேரம் உன் மனம் திரும்பணும்னு உனக்கு தயவு கொடுத்திருக்கும் போது அதை நீ அசட்டியா எடுத்தீனா உன் கழுத்தை பிடிக்கத்தான் போற, சீக்கிரம் வரப்போற, உனக்கு டைம் இது, டைம் இது, மனம் திரும்பணும்னு டைம் கொடுத்திருக்க. என்னுடைய நீதி என்னுடைய சத்தியம் நித்தியமா உன்னை தண்டிக்காம விடாது. பாருங்களேன், நம்ம மனம் திரும்பணும். பாருங்களேன், இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கும் போது தாங்க மனம் திரும்புதல் வளர்றது. ஏன் இருதயத்துல நான் இதை தியானிச்சு பாருங்களேன், காலையில கூட ஆண்டவர் நம்ம கிட்ட ஏன் அப்படித்தான் பேசணும், மனம் திரும்புதலை பத்தி தான் ஏன் பேசணும். எனக்கு நான் உணர்றேன், ஒருவேளை இதுக்கு செவி கொடுக்காம போனோம்னா ஒருவேளை பெரிய சிக்ஷைகள் நம்ம சபையில வரலாம், ஆண்டவர் கொடுக்கலாம், பெரிய சிக்ஷைகள் ஆண்டவர் கொடுக்கலாம். இதுக்கு நம்ம செவி கொடுக்காம போனோம்னா இதை நம்ம சீரியஸா எடுத்துக்கணும். இதை நம்ம சீரியஸா எடுத்துட்டு ஒவ்வொருத்தரும் இருதயத்தையும் நம்ம பார்த்துக்கணும், பார்த்துக்கிட்டு என் இருதயத்தை நான் சுத்திகரிக்கணும். எழுந்துரு யோசுவா, ஜனங்களை நீ பரிசுத்தம் பண்ணு இல்லைங்களா. மற்ற காரியங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சு கவனமா நம்ம தனிப்பட்ட விதத்துல ஒவ்வொருத்தரும் உங்க இருதயத்தை சோதித்து ஒரு நாள் ஜபத்துல, ஒரு ஃபாஸ்டிங் ஜபத்துல இருக்கலாம் இல்லைங்களா. தனிப்பட்ட விதத்துல நம்ம செய்ய முடியும். ஃபாஸ்டிங் ஜபத்துல இருந்து ஆண்டவரே என் இருதயத்துல இருக்கிற பாவங்களை எனக்கு சுற்றி காட்டுவோம், நான் பரிசுத்தப்படுத்திக்கணும் அப்படின்னு உங்க இருதயத்தை சோதிச்சு பாருங்க. நான் சுத்தத்தை சோதிச்சு பாருங்க. நான் ஆண்டவர் கழுத்தை பிடிச்ச பிறகு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது. எந்த என் வாழ்க்கையில பாபிலோன் சால்வை இருக்கிறதா, என் மறைச்சு தங்கம் வெள்ளி என் கூடாரத்துல நான் மறைச்சிருக்கிறேனா. ஆண்டவர் இந்த காலத்துல வந்து நம்ம கிட்ட பேசிட்டு வர்றார். சில பேர் நம்மளுடைய மனசாட்சியை அவரு உறுத்திட்டு வர்றார் இல்லைங்களா. சில பேருக்கு மனசாட்சி உறுத்திட்டு வர்றாரு. இதை வந்து இதெல்லாம் இப்படித்தான் சகஜத்தான், இதெல்லாம் இல்லாம இருக்க முடியாதான்னு நம்ம ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். இது ஏன் பாவம் இருக்க முடியாதுன்னு ரேஷனலைஸ் பண்ணிக்கலாம். ஆனா வேதம் என்ன சொல்லுது, நம்மளை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். அதைத்தான் நம்ம செய்யணும் இல்லைங்களா. நம்மளை நாமளே ஒவ்வொருத்தரும் நிதானித்து அறிந்தால் நம்ம நியாயம் தீர்க்கப்படும். பாருங்க, இத வந்து ஒருவேளை நம்ம நிதானிக்க அறியாம நம்ம சரி இதோ இதோ கேட்டோம், இன்னொரு மெசேஜ கேட்டோம், நம்ம ஜாக்கிரதைய சீரியஸா இதை எடுத்துக்காம போனோம்னா என்ன நோட் பண்ணிக்கங்க, நம்ம சபையில ஆண்டவருடைய சிச்ச பயங்கரமா வரலாம், பயங்கரமா வரலாம். அதை நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டு தேவன் தான் நமக்கு உதவி செய்யட்டோம். சரி இதோ ஒரு பாடத்தை படிச்சிருக்கிறோம், இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்துல இந்த பாடத்தை முடிச்சுட்டு அடுத்த அதிகாரத்துக்கு போயிடுவாரு, இதெல்லாம் மறந்துடுவாருன்னு நம்ம எடுத்துக்க கூடாது. ஆண்டவர் பெரிய காரியங்களை ஒருவேளை நம்ம சபையின் மூலமா செய்யணும்னு அவர் விருப்பப்படலாம். ஏன் இப்ப எச்சரிக்கணும், பெரிய காரியங்கள் பெரிய விதத்துல நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு அவர் விருப்பம் இருக்கு. அதுக்கு முன்பதாக நம்மளை எச்சரிக்கிறார், நம்மளை ஆயத்தம் பண்ற, ஜனங்களை பரிசுத்தப்படுத்து. ஏன்னா என்னுடைய வல்லமையான செயல் அவர் வர்றதுக்கு முன்பதாக தான் நம்மளை தாழ்மைப்படுத்தி நம்மளை நம்ம ஒவ்வொருத்தரும். நான் காலையில சொன்ன மாதிரி மனம் திரும்புதல் எப்படி வருது, எப்படி வருது, நம்ம போய் இங்க ஒரு கதையை கேட்டு மத்த ஊர் கதையை பார்த்துக்கிட்டு டிவியை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் வராது மனம் திரும்புதல். நம்மளை நம்மளை ஆராய்ந்து பார்த்து, நம்ம பாவத்தை ஆராய்ந்து பார்த்து, சில நேரங்கள்ல நேரம் கொடுத்து ஒதுக்கி தியானம் பண்றதுனால தான் இல்லைங்களா. We have to meditate. அதை விட பெரிய மீன்ஸ் இல்ல, எல்லா பியூரிட்டன்ஸ் அவங்க அதான் சொல்லுவாங்க. தியானம் பண்ணணும், எதை பத்தி, பாவத்தை குறித்து, பாவத்தின் அகோரத்தை குறித்து, நம்மளுடைய பாவத்தை குறித்து, அது எந்தெந்த விதத்துலலாம் வாழ்க்கையை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு, எந்தெந்த விதத்துல ஆண்டவர்களுடைய ஆசீர்வாதம் பெற முடியாதபடிக்கு நம்மள அழிச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஒவ்வொருத்தரையும் நம்ம தியானம் பண்ணணும், நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். ஆராய்ந்து பார்த்து நம்முடைய ஆண்டவரே எங்களை காப்பாத்தோன்னு, உங்களுடைய கோபாக்கினியின் கோல் எங்களை அடிக்கக்கூடாது ஆண்டவரே எங்களை காப்பாத்தோன்னு நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும். சரி, நம்ம ஜெபம் பண்ணுவோம்.